விவிலிய தேடல் திருப்பாடல் 119.
குரூஸ் திவாகரன், டிஜிஎஸ் தினகரன், மோகன் சி லாசரஸ் போன்றோர் வழிநடத்தும் தூய ஆவியார் ஜெபக் கூட்டங்களில் பலருடைய சாட்சியங்களை கேட்டிருக்கிறேன். மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களின் வாழ்விலே திடீரென இறை வார்த்தை அற்புத விதமாக அவர்களை தொட்டதாகவும் அதன் பிறகு அவர்கள் முற்றிலுமாக மாறிவிட்டதாகவும் சொல்ல கேட்டிருக்கிறேன். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இவையெல்லாம் அவர்களது வாழ்க்கை அனுபவம். இதே போன்று தன் வாழ்க்கை முழுவதுமே இறை வார்த்தையின் செயல்பாடு இருந்தது என்பதை உணர்ந்து எவ்வாறெல்லாம் இறை வார்த்தை தன் வாழ்வில் செயலாற்றியது, என்னென்ன செய்தது, அதை அவர் எப்படி பார்க்கிறார் என்று சொல்வதுதான் நாம் இன்று சிந்திக்கும் திருப்பாடல் 119. ஆசிரியரின் வாழ்வை இறை வார்த்தை எவ்வாறு மாற்றியிருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லுகிறது இத்திருப்பாடல். இத்திருப்பாடல் 176 சொற்றொடர்களை கொண்டது. 150 திருப்பாடல்களில் இதுதான் நீளமானது. எபிரேய அகர வரிசையிலே எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 8வது வசனத்திலும் ஒரு எபிரேய எழுத்தை கொண்டு எழுதப்பட்டுள்ளது. இப்பாடல் முழுவதும் ஆசிரியர் திருச்சட்டத்தை பற்றி பெருமையாக பேசுகிறார். சட்டம் என்று சொன்னதும் நமது அன்றாட வாழ்க்கையின் விதிமுறை மற்றும் ஒழுங்குமுறைகளை உள்ளடக்கிய தொகுப்பு என நினைக்க தேவையில்லை. இத்திருப்பாடல் ஆசிரியரை பொறுத்தவரை திருச்சட்டம் என்பது இறைவனுடைய வார்த்தை. இறை வார்த்தை தன் வாழ்வில் செய்தது என்னென்ன என்பதை பட்டியலிடுகிறார் ஆசிரியர். எனவே இன்றைய விவிலிய தேடலில் நம் வாழ்வில் இறை வார்த்தையின் செயல்பாடுகள் என்பது பற்றி சிந்திப்போம். இன்றைய சிந்தனையை 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். முதல் பகுதியில் இறை வார்த்தையின் செயல்பாடுகள் பற்றி சிலவற்றையும், 2 பகுதியில் நம்முடைய வாழ்வும் இறை வார்த்தையும் என்றும் சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையின் செயல்பாடுகளில் முதலாவதாக நான் குறிப்பிட விரும்புவது இறை வார்த்தை நமக்கு ஆசையளிக்கிறது. இத்திருப்பாடலின் முதல் 3 சொற்றொடர்களே இதற்கு சான்றுகள்.
மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர், அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர்.
இறை வார்த்தையின் செயல்பாடுகளில் 2வதாக இறை வார்த்தை நம்மை தூயவர்களாக்குகிறது. சொற்றொடர் 9.
இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ?
இறை வார்த்தையை வாசிக்கும் போது அது நம்மை ஆட்கொள்ளுகிறது, நம்மில் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு விவிலியத்திலிருந்தே ஒரு பகுதியை சுட்டிக்காட்ட விழைகிறேன். 2 அரசராகவும் 21 மற்றும் 22வது பிரிவுகள். அக்காலத்தில் இஸ்ரேலின் அரசன் மனாசே. அவன் மூதாதையருக்கு இறைவன் கொடுத்த கட்டளைகளையும் இறைவன் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையையும் உதறி தள்ளி மனம் போன போக்கில் வாழ்ந்து வந்தான். மனாசேக்கு பிறகு அவனுடைய மகன் ஆமோனும் தன் தந்தை வழியில் நடந்தான். அவன் தன் தந்தை மனாசேயைப் போலவே ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதைச் செய்தான். தன் தந்தை நடந்த வழியிலெல்லாம் அவனும் நடந்தான். தன் தந்தை வணங்கி வழிபட்டு வந்த சிலைகளை அவனும் வழிபட்டான். அவன் தன் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தான். ஆண்டவரின் வழியில் நடக்கவே இல்லை. இதனால் அரண்மனையில் இருந்தவர்கள் ஆமோனை அரண்மனையிலேயே கொலை செய்துவிட்டு ஆமோனுடைய மகன் யோசியாவை அவனுடைய 8வது வயதில் அரசராக்கினர். யோசியா 31 ஆண்டுகள் எருசலேமை ஆட்சி செய்தான். தன் ஆட்சியின் 18 ஆண்டில் அப்போது குருவாக இருந்த இலக்கியாவிடம் சப்பான் என்னும் தன் எழுத்தனை அனுப்பி கோவில் பராமரிப்பிற்காக வசூலித்த பணத்தை பணியாளர்களிடம் கொடுக்க ஆணையிட்டான். அப்போது அங்கு சென்ற சப்பானிடம் குரு இலக்கியா கோவிலில் தான் ஒரு நூலை கண்டெடுத்ததாக சொல்லி ஒப்படைக்கிறார். அதை சப்பான் அரசன் யோசியாவிற்கு வாசித்து காண்பிக்கிறார். அதை வாசிக்க கேட்டதும் யோசியா தன் உடைகளை கிழித்து கொண்டார். நம் மூதாதையர்கள் ஆண்டவரது வழியை விட்டு தங்கள் விருப்பத்திற்கு வாழ்ந்திருக்கின்றனர். எனவே ஆண்டவரின் சினம் நம் மீது உள்ளது. எனவே மீண்டுமாக ஆண்டவரது விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் அனைவரும் ஆண்டவரது கட்டளைகளை கடைபிடிப்பதாக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இறை வார்த்தை அதை வாசிப்போரை தூய்மைப்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு.
வழியில் நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர் ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர், பேறு பெற்றோர் முழு மனத்தோடு அவரை தேடுவோர் அனைவருமே பேறு பெற்றோர், ஆண்டவ தம் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையின் செயல்பாடுகளில் அடுத்ததாக நான் குறிப்பிட விரும்புவது, இறை வார்த்தை நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக நான் குறிப்பிட விரும்புவது புனித லொயோலா இன்னாசியார். தற்போதைய ஸ்பெயின் நாட்டில் உயர்குடும்பத்தில் பிறந்த இவர் நாட்டின் மிகப்பெரிய தளபதியாக உருவாக ஆசைப்பட்டார். ஆனால் போரில் ஏற்பட்ட காயத்தால் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் படிப்பதற்காக புத்தகம் கேட்டபோது அவருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களே வழங்கப்பட்டன. அதில் லுடால்ஃப் என்பவர் எழுதிய இயேசுவின் வாழ்வு என்ற புத்தகம் அவரை மிகவும் கவர்ந்தது. அதன் பிறகு சிறந்த தளபதியாகும் தன் கனவை விட்டுவிட்டு ஆன்மீக வாழ்வில் ஆர்வம் கொண்டவராக மாறினார். இயேசு சபையை நிறுவினார். அவரை பின்தொடர்ந்த பிரான்சிஸ் சேவியருடைய வாழ்வின் மாற்றத்திற்கு காரணமாயிருந்ததும் இறை வார்த்தையே. மத்தேயு 16:26.
மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்?
இறை வார்த்தையின் செயல்பாடுகளில் இறுதியாக நான் குறிப்பிட விரும்புவது, இறை வார்த்தை ஞானத்தை கொடுக்கிறது. நம் வாழ்க்கைக்கு தேவையான வழியை காட்டுகிறது. நம் வாழ்வின் பல்வேறு தருணங்களில் குழப்பமடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். புதிய முடிவுகளை எடுக்கும் போதும், நாம் எடுக்கும் புதிய முயற்சிகளில் தடைகளை சந்திக்கும் போதும், நாம் செல்கின்ற பாதை சரியானதா என சிந்தித்து சோர்வடைகிறோம். இதை போன்ற தருணங்களில் ஆண்டவரது வார்த்தை தனக்கு வழிகாட்டியதாக ஆசிரியர் சொல்லுகிறார்.
என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே.
இதேபோல இறை வார்த்தையை பற்றி ஆசிரியர் திருப்பாடல் முழுவதும் சொல்லுகிறார். நாமும் பல்வேறு விளக்கங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சிந்தனையின் இரண்டாம் பகுதிக்கு கடந்து செல்வோம். இன்றைய வேகமான வாழ்வு சற்று நின்று நம் வாழ்க்கை எப்படி செல்லுகிறது என சிந்தித்து பார்க்க அனுமதிப்பதில்லை. இப்படியே போனால் ஆற்றிலே தண்ணீர் அடித்து செல்வதைப் போன்று நம் வாழ்வும் அடித்துச் செல்லப்பட்டுவிடும். குதிரைக்கு கடிவாளம் போட்டு நிறுத்துவதைப் போல நம் வாழ்வையும் நிறுத்த வேண்டும். அதற்கு இறைவார்த்தை நமக்கு மிகவும் உதவி செய்கிறது. நம் வாழ்வு நாம் விரும்புகிறவாறு செல்கின்றதா? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு அதிக பணத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறோம்? நம்மை சுற்றியுள்ள சூழல் என்ன? நமது குடும்பம், நண்பர்கள், உறவினர்களோடு நமது உறவு நிலைகள் எப்படி இருக்கின்றன? இவற்றையெல்லாம் இறை வார்த்தையின் ஒளியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லையெனில் நாம் விரும்புகின்ற நல்ல மனிதர்களாக வாழ முடியாது, நம்மில் எந்த மாற்றமும் நிகழாது. இதைத்தான் சொற்றொடர் 59 சொல்லுகிறது.
நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன், உம் ஒழுங்கு முறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன்.
ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். இறைவன் எனக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் தேட வேண்டும். இறை வார்த்தையை தியானிக்காவிட்டால் நம் வாழ்வில் ஒரு மாற்றமும் ஏற்படாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் நம்மில் ஒருபோதும் உருவாகாது. விவிலியம் வாசிக்கும் போது இறைவனுடைய செயல்களை கண்டு பிரமிக்கிறோம். இறைவனுடைய படைப்பு, அதை காக்கும் அவரது பொறுப்பு, அவரது வல்ல செயல்கள், வழிநடத்தும் முறைகள், இவைகளெல்லாம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அதன் பிறகு விவிலியத்தை வாசித்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட சிறந்த மனிதர்களை, புனிதர்களை பற்றி வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் நமக்கு மெய் சிலிருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் செய்த கடவுள் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் பல அரும்பெரும் செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவ்வாறு நம் வாழ்வில் செயல்படும் இறைவன் செய்கின்ற காரியங்களை நாம் உணர்கிறோமா? நம் வாழ்வின் சாதாரண அல்லது மிகப்பெரிய காரியங்களில் இறை வல்லமையை உணர்கிறோமா? நம் வாழ்வில் இறைவன் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்று நாம் சிந்திக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்கும் போதுதான் அவர் நமக்கு ஆற்றுகின்ற மகத்தான செயல்களை புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமெனில், இத்திருப்பாடலின் 75, 71 மற்றும் 67 சொற்றொடர்களை சொல்லலாம்.
நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன்.
இறைவா, நீர் என்னை தண்டித்து விட்டீர் என முறையிடாமல் தன் தவற்றை இத்திருப்பாடலின் ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தன் தவற்றை ஏற்றுக்கொண்டதோடு அவர் தன்னை தண்டித்தது சரியே எனவும் புரிந்து கொள்ளுகிறார். பின் அதற்கும் ஒருபடி மேலே சென்று அவ்வாறு என்னை தண்டித்தது எனது நன்மைக்கே என்றும் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான புரிதல் பாருங்கள். நமக்கு நேருகின்ற துன்பங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம்? நமது துன்பங்கள் இறைவன் நம்மை சரிப்படுத்த உதவும் கருவிகள் என்ற எண்ணம் நமக்கு உண்டா? அன்பார்ந்தவர்களே, இத்திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரது நியமங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறார். பல ஆண்டுகள் வாழ்ந்த பின்னும் சோர்ந்து போகாமல் இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார். 12வது சுற்றுடர்,
எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும்.
ஆனால் நம் நடைமுறை வாழ்வில் நடப்பது என்ன? விவிலியம் வாசிக்க துவங்கும் போது ஆர்வமாக துவங்குகிறோம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு விவிலியத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து விடுகிறோம். இது தவறானது. ஒவ்வொரு முறையும் விவிலியம் வாசிக்கும் போதும் இறைவன் நம்மோடு பேசுகிறார். எனவே இறைவனுக்கு செவிமடுக்க நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இதுவே இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.